ஓடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27-32 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிளக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை உபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் உபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த இறை சிந்தனையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற பிரசன்னம். நம்ம உடலால் மட்டுமல்ல ஆன்மாவிலும் பயணிக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஒரு மனுஷன் உடலால் மட்டும் நடப்பதில்லை, அவர் உள்ளத்தாலும் நடக்கிறான். ஒரு அறிஞர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, கால்நடைனா என்னன்னு கேட்டப்போ அவர் கொஞ்சம் யோசிச்சாராம். காலால் நடப்பதெல்லாம் கால்நடைகள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவரிடத்துல கேட்ட அந்த ஞானி சொன்னாராம், நீ எதால் நடக்கிற அப்படின்னு கேட்டாராம். நீயும் காலால் தானே நடக்கிற, அப்போ உன்னைய கால்நடைன்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் விடை தெரியாமல் விழித்தபோது அந்த ஞானி சொன்னாராம், மனிதன் என்பவன் கால்களால் மட்டும் நடப்பவன் அல்ல, கால்நடைகளைப் போல அவன் அறிவால், எண்ணத்தால், தன்னுடைய மன்னிக்கிற மனதால், நல்ல ஒரு விழுமியங்களை வாழ்வாக்குகிற அந்த வாழ்க்கை முறையால், இப்படி எல்லாவற்றினாலும் மனிதன் நடக்கிறான். ஆகவேத்தான் மனிதனை கால்நடை என்று நாம் சொல்வதில்லை என்று சொன்னாராம். ஆகவே தான் என் அன்பு மகனே மகளே, ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நம்ம பார்க்குற போது ஆண்டவர் எதை குறித்து நம்மிடத்தில் அதிகம் பேசியிருக்கிறார் சொன்னால், ஆத்துமாவினுடைய பயணம் ஒன்று உண்டு. அந்த ஆத்துமாவின் பயணத்தை நம்ம என்ன செய்யணும், சரியாய் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். இதோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, உசையா புத்தகம் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என் மக்கள் மரக்கட்டையிடம் குறி கேட்கின்றனர், அவர்களது கோள் மறைமொழிகள் கூறுகின்றது, விபச்சார புத்தி அவர்களை நெறி தவறச் செய்தது, உபச்சாரம் செய்வதற்காக அவர்கள் தங்கள் கடவுளை விட்டு அகன்றனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ இந்த விபச்சாரத்தினுடைய அடையாளம் இந்த நாளிலே ஆழமாக பேசப்படுகிறது. உபச்சாரம் என்கிற ஒரு கான்செப்ட் வேர்டு, இது ஒரு செயலை சார்ந்த ஒரு காரியம். இன்றைக்கு ரெண்டு விதமான தளத்தில் நம்ம பார்க்குறோம், உடல் மேன்மை, ஆன்மாவினுடைய மேன்மை. இந்த உடல் என்பது ஒரு பூத பொருளாக, ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அபிஷேகமான காரியம்தான் இந்த ஆத்மா என்கிற காரியம். கடவுள் வந்து ஆத்மாவின் மீது அக்கறையாக இருக்கிறார். யோபு 33:30 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இவ்வாறு குழியிலிருந்து அவர்களின் ஆன்மாவை காப்பாற்றுகிறார், வாழ்வோரின் ஒளியை அவர்கள் காண செய்கிறார். பார்த்தீங்களா, அப்போ கடவுளுடைய ஆசை என்னன்னா, இந்த ஆத்மா ஆத்மாவை நேசிக்கிறார். அந்த ஆத்மாவை விடுவிக்க அவர் என்ன செய்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அவர் வந்து இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தியது, உலகம் முழுமைக்குமான ஒரு விடுதலையின் அடையாளமாக அவர் மாறியது. இதெல்லாம் எதை சார்ந்ததாக இருக்குன்னா, ஆத்மாவினுடைய விடுதலைக்கான செயல். ஆகவே தான் இந்த ஆத்மாவை விடுவிக்க இன்றைய ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த உடல் மேன்மை, உறவின் மேன்மை, இந்த உடலும் உறவும் இணைந்திருக்கிற ஒரு காரியத்தை பாதிக்கிறது தான் இந்த விபச்சாரம் என்கிற ஒரு காரியம். உடலும் மேன்மையாக இருக்கணும், உறவும் மேன்மையாக இருக்கணும். இந்த உறவு என்கிற பந்தம் சிதைக்கப்படுவது எதனாலே அப்படின்னு பார்க்குற போது, இந்த விபச்சாரம் என்கிற அந்த ஒரு டீவியேஷன் சொல்வோம், அதாவது ஒரு பிறழ்ந்த தன்மை, இந்த விபச்சாரத்தினுடைய அடையாளத்தை தான் இயேசு சாமி இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளும்படியாக சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், விபச்சாரம் செய்யாத என கேள்விப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு பெண்ணை ஒருத்தன் இச்சையுடன் நோக்கிவிட்டாலே அவன் அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போனா என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, அந்த விபச்சாரம், அந்த விபச்சாரத்தினுடைய விளைவுகளால் ஏற்படக்கூடிய காரியத்தினுடைய ஆழத்தை நம்ம உணர அழைக்கிறார். விபச்சாரம் என்பது ஒரு பெண் ஒரு ஆணும் இணைந்து செய்கிற ஒரு காரியம். அது எங்கே நிகழ்கிறது? முதல்ல செயல் என்பது அடுத்தது தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல அது எண்ணத்திலே அது நடந்து விட்டது. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கொஜித்தோ எர்கோசும், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட். ஒரு ஃபிலாசபர் சொல்கிறாரு, நான் யோசிக்கிறேன் அதனால் உயிர் வாழ்கிறேன். அப்போ முதல்ல இந்த கருத்து வந்து ஆழமானது, அதை நான் ஏற்றுக்கொள்வது உண்டு. ஏன்னா நாம் உயிரோடு இருக்கிறோங்கிறத உறுதி செய்வதே என்னுடைய எண்ணங்கள் தான். நான் யோசிக்கிறேன், அதை பேசுகிறேன், அதை செயல்படுத்துகிறேன், அது என்னுடைய வாழ்வாக இருக்கிறது. நான் யோசிக்கவே முடியல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி விடுகிறது. ஆகவே தான் இந்த யோசனையில் தான் பாவம் என்பது உதிக்கிறது. செயல் அடுத்தது தான். ஆண்டவர் இயேசு அந்த ஆழத்துக்குள்ளே போய் பாரு அப்படிங்கிறார். இந்த விபச்சாரம் என்கிற எண்ணம் வந்து நம்முடைய இச்சைகளினுடைய பேராவலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் வந்து ஒரு வழக்கன் உனக்கு இடரால் இருந்தால் அதை பிடிங்கி போட்டுரு, உன்னுடைய கை இடரா இருந்தால் அதை பிடிங்க வெட்டி போட்டுரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உடலை விட உன்னுடைய ஆத்மா மிகவும் உயர்வானது என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு உறவுகளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உதவி செய்வதனால தான் கடவுள் உடல் ஆன்மா இது எல்லாத்தையும் வைத்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய இந்த திட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இந்த விபச்சாரத்தினுடைய எண்ணங்கள் இருக்கிற இதை ரெண்டு விதமாக பார்க்குறோம். உடல் விபச்சாரம், ஒரு பெண் ஒரு ஆண் வேறு ஒருவரோடு இணைந்து உடலினுடைய இச்சையை தீர்த்து கொள்வதுக்கு பேர் விபச்சாரம். அந்த உடல் உறவு கொள்வது விபச்சாரம். இன்னொன்று, ஆண்டவருடைய பார்வையிலே விபச்சாரம் என்பது எது? கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை நாடுவது, கடவுளை விட்டுவிட்டு பணத்தை பிரதானமாய் வைப்பது, கடவுளை விட்டுவிட்டு அதிகாரத்தை பிரதானமாய் வைப்பது, கடவுளை விட்டுவிட்டு நீ எந்த காரியத்தை பிரதானமாக வச்சினாலும் அதுவும் விபச்சாரம் என்று பழைய ஏற்பாடு மிக தெளிவாய் சொல்கிறது. இஸ்ரவேலை ஆண்டவர் சாடுவார், யூதாவை சாடுவார், நீ விபச்சாரம் செய்துட்ட, நீ விலை மகளைப் போல நீ வந்து வேசித்தனம் செய்தாய் அப்படின்லாம் சொல்கிற போது அங்கே என்ன கடவுள் சொல்ல விரும்புகிறார் சொன்னால், அந்த ஒட்டுமொத்த நாடும் கடவுளுடைய அந்த தன்மையை இழந்து வேறு விதமான காரியத்துக்குள்ளே இது போகிற போது அது விபச்சாரத்தின் நாடாக மாறுகிறது. கடவுளுடைய அந்த நிலையை விட்டு நழுவி விழுகிற போது, கடவுளை கீழே தள்ளுகிற போது. ஆகவே தான் இன்றைக்கி நாடுகள் எல்லாம் விபச்சார தலைமுறையினராக நம்ம மாற்றப்பட்டு கொண்டிருப்பதனுடைய வேதனையை பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாமே பணம், பொருள், அதிகாரம், எல்லாமே சுகபோகம், ஆண்டவருடைய காரியம் எல்லாம் பின்னாடி தள்ளப்படுது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடவுள் பின்னாடி நிற்க தள்ளப்பட்டாரோ அப்போ விபச்சாரத்தினுடைய ஆவி முன்னாடி வேலை செய்வான். எந்த ஒரு குடும்பத்தில் தன் அந்த குடும்பத்தினுடைய சூழலில் பணமும் அதிகாரம் அல்லது வேறு விதமான காரியங்கள் பிரதானமாக இருக்கிற போது விபச்சாரத்தின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிப்பான். ஒரு பங்கு சமூகம் அல்லது ஒரு மறை மாவட்டம் எல்லாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே. அப்போ தேவ பிள்ளைகளே, ஒரு மறை மாவட்டம் இயங்கிக்கிட்டு இருக்குது, நம்மளுடைய டயசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மறை மாவட்டத்தை வழி நடத்தக்கூடியவங்க ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே இல்லாமல் வெறும் பணத்தையும் கட்டிடங்களையும் அல்லது வேறு விதமான உலக காரியத்தையும் முன்னாடி வைக்கிறாங்கன்னா அது விபச்சாரத்தினுடைய அடையாளம், கடவுளை பின்னாடி வச்சாச்சு. அப்போ அந்த மறை மாவட்டங்கள் எல்லாம் கடவுளுடைய கிருபையை காண முடியாதவாறு தத்தளித்து கொண்டு இருக்கும். பங்கு சமூகம் அதே போல், பங்கு தந்தை கடவுளுடைய காரியத்தை முன்னாடி வைக்கலன்னா அந்த பங்கு சமூகம் தத்தளித்து கொண்டு இருக்கும். அப்போது ரெண்டு விதமான தளத்திலும் நம்ம என்ன செய்யணும், இந்த விபச்சாரத்தை பார்க்கணும். குடும்பமும் அப்படித்தான், தலைவன் தலைவி கடவுளை முன்னாடி வைக்கலன்னா அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கும். ஆகவே இந்த இரண்டு தளத்திலும் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கணும். ஆகவே இந்த அன்பு சமூகத்தில் நம்ம வந்து ஒரு உறவின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறோம். பாருங்கள், தோபித்து வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். 8:7 தோபித்து புத்தகத்தில் தோபியாசு சொல்கிறாரு, இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடு தான், என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும், நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஒரு கணவன் மனைவியினுடைய இணைப்பின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு அன்பு உறவு, ஒரு குடும்பம். நம்ம நிறைய நேரம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், வெளிநாடுகளெல்லாம் நிறைய திருமணம் புரிந்து கொள்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்தது டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்தது. இந்த ஒரு பார்வை என்பது கடவுளுக்கு உகந்தது அல்ல. அதாவது ஒரு மனுஷன் கணவன் மனைவியோடு இணைந்து வாழணும். சில பேர் நகைச்சுவையாக சொல்லுவதும் அங்கே கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க கேட்குறாங்களாம், இந்தியாவில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்குறாங்களா, எப்படி ஹவு டு யூ லிவ் வித் திஸ் ஒன் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், உன் வாழ்க்கை முழுசாக எப்படி இந்த புருஷனையும் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வாழ்கிறீங்க, இட் இஸ் போரிங் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் வேதத்தை படித்து பார்க்கிற போது ஆதாம் ஏவாள் என்கிற துணையைத்தானே கடவுள் வச்சார். ஒருவருக்கு ஒருவராக ஆதாமை படைச்சிட்டு அஞ்சு ஏவாளையை படைச்சி வச்சார் இல்லையே. தொபித்து புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தானே. தொபியாசு சொல்கிறாரு, இந்த மனைவியை இறுதி வரை, இறுதி மூச்சு வரைய அந்த வார்த்தைகளை பாருங்களேன், என்னுடைய இருவரும் முதுமை அடையும் வரை இணைபறியாது வாழ செய்யும். அப்படின்னா வாழ்நாள் முழுசாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற, அப்போது ஒரு கணவன் ஒரு மனைவி என்கிற அந்த கோட்பாடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே வேதத்துக்குள்ளே கிடக்கிற உண்மை அது. அதை மறுத்து நீங்கள் வேறு விதமான காரியத்துக்குள்ளே போகிற போது, அதாவது டைவர்ஸ், அப்போ டைவர்ஸ் அப்படிங்கிற போது எங்கே வருகிறது? ஒரு காரியத்தை நீங்கள் வைத்து பாருங்கள். அப்போ அடிப்படையில் ஒருவர் ஒரு காரியத்தை நம்ம வந்து வேண்டாம்னு சொல்கிறோன்னு சொன்னால் அதனுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியது இந்த விபச்சாரம் என்கிற அந்த எண்ணம். நம்ம விபச்சாரம்னு சொல்கிற போது உடனே நீங்கள் வந்து இச்சைக்குரிய அடையாளத்தை மட்டும் வைப்பதில் அதுவும் உண்டு. ஆனால் நீங்கள் கணவனையோ அல்லது மனைவியையோ விளக்கி விடுகிற போது அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உலக சார்ந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினாலே தான் இவரை ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் அந்த எண்ணம் உங்களுக்கு, இவர் அந்த எண்ணத்தை ஈடு செய்ய இவர் சரியாக இல்லை, ஆகவே இவரை எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே தான் அதை அடிப்படையில் ஆத்மாவிலே ஒரு உபச்சாரத்தினுடைய எண்ணம் அது உள்ளே இருக்கிறது. பொருள் சார்ந்த அல்லது அதிகாரம் சார்ந்த, நான் எதிர்பார்த்த அதிகாரம் இவர்கிட்ட இல்லை, நான் எதிர்பார்த்த ஒரு மகிமை இவரால் கிடைக்காது, நான் எதிர்பார்த்த ஒரு பணம் இவரிடத்திலிருந்து வராது எனக்கு அப்படின்னு நினைக்கிற போது அதுவும் உபச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் இந்த மன விளக்கு என்பது வெறும் அடிப்படையிலே வெறும் மேலோட்டமாக நடப்பதில்லை, அதனுடைய ஆழம் என்பது மிக அழுத்தமானது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு இந்த மனைவியை விளக்கி விடுகிறவனை குறித்து பேசுகிறார். மனைவியை மட்டும் இந்த காலத்தில் யாரும் விளக்கிறதில்லை, கணவனையும் விளக்குகிறவர்கள் உண்டு. முதல் காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் விபச்சாரம் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறவன் அப்படின்னு சொன்னால் மனுஷன் ஆண் தான் நோக்கி கொண்டிருக்கிறான், பெண் நோக்குவதில்லை அல்ல, பெண்ணும் நோக்குகினால் அதுவும் பாவம்தான். அதனால் ரிலேட்டிவாக தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க, ஏவாள் தான் பாவம் செஞ்சா, ஏன்னா அவள் தான் பழத்தை பிடிங்கி சாப்பிட்டா அப்படின்னு சொல்வது இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் நாட் கரெக்ட். ஆகவே தான் இந்த காரியங்களை நம்ம ரெண்டு பக்கமும் வைத்து பார்க்கணும். ஆணுக்குரியது ஆணை பற்றி பேசியிருக்கார் ஆண் தான், இது பெண்ணை பற்றி பேசியிருக்கார் பெண் தான் அப்படி இல்லை. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் மன விளக்கு என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். அது கடவுளுக்கு உகந்தது அல்ல. அதுக்கான காரணத்தை அவருடைய சூழலிலிருந்து சொல்கிறார். மோசேயின் சட்டத்தின்படியாக ஆண்டவர் சொல்கிறார், பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காக விளக்கிவிடக்கூடாது, அப்படி செய்வோர் எவரும் அவரை உபச்சாரத்தில் ஈடுபட செய்கிறார். எவ்வளோ பெரிய தண்டனையை கடவுள் வைக்கிறார் பாருங்களேன். ஆகவே நம்ம இந்த நிலை, அதாவது கடவுள் ஆணும் பெண்ணுமாக இணைத்திருப்பது அந்த உறவின் மேன்மைக்காக, அந்த உறவின் மேன்மையை உணர முடியாதவர்கள் எல்லாம் இப்படியாக தங்களுடைய தடம் புரழ்ந்து போகிறார்கள் என்பது தான் உண்மை. ஆகவே தான் சாலமணி ஞான நூல் 4:12 சொல்கிறது, தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது, அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஃபாதர், நல்லா தான் இருந்தோம், எங்கள் குடும்பம் நல்லா போயிட்டுருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சம்திங் இஸ் ராங், எவ்ரி திங் இஸ் ராங். இப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்கலாம். தீமையின் கவர்ச்சி, ஏதாவது அந்த பார்ட்னர் ரெண்டு பேத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் அந்த தீமையின் கவர்ச்சிக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. அந்த தீமையின் கவர்ச்சி என்பது ஒரு மனுஷனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதனால தான் பாட்டெல்லாம் பாடுவோம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். அப்போ அந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அப்போ அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகள் இந்த விபச்சாரத்தினுடைய அந்த நிலைக்குள்ளே போக மாட்டாங்க, மன விளக்குங்கிற நிலைக்குள்ளே போக மாட்டாங்க. அவங்க மீண்டும் கூடி சேர விரும்புவாங்க, ஏற்றுக்கொள்ள விரும்புவாங்க. சரி, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, ஓகே, ஐ ஜஸ்ட் டாலரேட் எவ்ரி திங். இப்போ தான் அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை பயன்படுத்த முடியும். குறை இருக்குது, எஸ், அந்த இடத்துல தான் நீ ஆவிக்குரிய கனியை நிறைய பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கிற போது ஆவிக்குரிய கனியை நீ பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்காது உனக்கு. எல்லாம் சரியாக இருக்குது, அவங்க சரியாக இருக்காங்க, நானும் சரியாக, எவ்ரி திங் இஸ் ஃபைன். இல்லை, அவங்க கொஞ்சம் குறையோடு இருக்காங்க, எஸ், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் த டாலரன்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு இரக்கத்தையும் பொறுமையையும் பரிவையும் நம்ம கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் என் அன்பு பிள்ளைகளே, இது அந்த நம்பிக்கை துரோகம் என்ற காரியம் ரொம்ப கடவுளுக்கு பெரிய ஒரு வேதனையான காரியம். அதனால் நம்பி வந்த பிள்ளைகளை துரோகமாய் நம்ம விட்டு செல்வது. நிறைய பேர் வெளிநாடுகளிலே இப்படியாக அவங்க என்ன செய்கிறாங்க, வெளில வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து, ஒரு ஆணை திருமணம் செய்து போய் அங்கே போய் கைவிட்டுட்டு போகிறது, இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். ஒரு மகள் இன்றைக்கு இன்னொரு காரியம் நம்ம அழுத்தமாக பார்க்கக்கூடியது சந்தேகம். இந்த மனவிலக்கு எங்கே வருகிறது, உபச்சாரத்தினுடைய காரியங்கள் எங்கே புகுந்து செயலாற்றுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பிக்கை இல்லாத நிலை, நம்பிக்கை அற்ற நிலை, சந்தேகம்னு சொல்லக்கூடும். சந்தேகம் நிறைய நேரத்தில் பிள்ளைகள் எங்களோட பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்குறோம். கணவன் எங்களை அப்படி சந்தேகப்படுறாங்க, மனைவி என்னை சந்தேகப்படுறாங்க. வெளி தேசத்திலிருந்து ஒரு மகள் அழுது புலம்புகிறாள், நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் சந்தேகம், ஒரு சில ஆண்கள் கதறுகிறார்கள், இதோ என் மனைவி வீட்டுக்குள்ளே போக முடியல, சந்தேகம், எங்கே போயிட்டு வர, எதுக்கு போயிட்டு வர. அதுக்குத்தான் நாங்கள் ஒரு கதை ஒன்று சொல்லுவோம். நாங்கள் முல்லான்னு ஒரு கதை முன்னாடியெல்லாம் வரும், முல்லாவை வச்சு, அது முல்லாவாக இருக்கலாம் குள்ளாவாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு நபர் என்ன செய்கிறார், அவர் ஜிப்பா அணிவது வழக்கம், அவர் என்ன செய்கிறார், வேலைக்கு போயிட்டு வரார். வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவி, புது மனைவி திருமணம் செய்து கொள்கிறார், ஒரு மாத காலம் மனைவியோடு இருந்துவிட்டு அப்போ தான் வேலைக்கு போகிறார். போயிட்டு வந்த உடனே மனைவி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறார். அவர் தெரியாமல் ஒரு சட்டையில் ஒரு பெண்ணோட முடி ஒன்று பெருசாக இருக்குது, அது பஸ்லேருந்து வரும்போது எங்கேயோ ஒட்டிடுச்சு. அதை பார்த்த உடனே அந்த முடியை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறா, அந்த பிள்ளை போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரே சத்தம், எல்லோரும் கத்தி கூப்பாடு போட்டு எல்லோரும் ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு, இவன் ஒரு பொம்பளை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான், பாருங்கள் சாட்சி முடி. உடனே எல்லாரும் அந்த மகனை திட்டுறாங்க, ஏண்டா அவனை அறிவு இருக்காடா, லூசு பயில, புது பொண்டாட்டி வச்சுட்டு இப்படியாடா போவ, அப்படி இப்படின்னு. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், மன்னிப்பெல்லாம் கேட்டு இனிமேலாம் நான் அப்படிலாம் போகலை, இவ்வளோ யாரும் கேட்கல, எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போயாச்சு. அடுத்த நாள் வரும்போது அவன் மேலையெல்லாம் பார்க்குறான், அப்பா ஒன்றும் இல்லடா அப்பா அப்படின்னு நினச்சிட்டு வரான். பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியாமல் ஒரு வெள்ள முடி ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டா. அந்த வெள்ள முடியை வைத்து கொண்டு அவள் பெரிய போராட்டம், இன்றைக்கி நீ ஒரு கிளவி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதே அங்கலாய்ப்பு, எல்லோரும் ஓடி வராங்க. வந்தா மீண்டுமாய் அதே பழிப்புரைகள், வேதனையான வார்த்தைகள், எல்லோரும் திட்டுறாங்க, ஆண்டா அறிவு கட்ட பயில, யார் இப்படியாடா போவ, அப்படி இப்படி இப்படி கேடுகட்ட பயலாக இருக்கிறிய அப்படின்னு எல்லோரும் அவனை திட்டி அவனை இது பண்ணிட்டு போகிறாங்க. மீண்டும் அவன் என்ன செய்தான், சொல்லி சொல்லி பார்த்தான், யாரும் கேட்கல. மூணாவது நாள் வேலையை முடிஞ்சு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும்னு சொல்லி இந்த ஜிப்பாவெல்லாம் எடுத்து என்ன செய்கிறான், நல்லா உதறி போட்டுட்டு வந்தான். இன்றைக்கி எதுவுமே இல்லைப்பா, இன்றைக்கி பொண்டாட்டி நம்மளை ஒன்றும் குறை கண்டுபிடிக்க முடியாது. வந்து சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை, திருப்பி கத்திட்டா, அலே ஆஹா, எல்லாம் ஓடி வாங்க ஓடி வாங்க, எல்லோரும் திருப்பி ஓடி போய் என்னப்பா என்னாச்சு, இன்றைக்கி என்னாச்சு இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஊருக்காரனுக்கெல்லாம் எப்போயாவது அவள் கிடைச்சா சந்தோஷம் தானே, வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஓடி போய் என்ன என்னான்னு கேட்குறாங்க. பாருங்கள், முதல் நாள் கருப்பு முடி வந்துச்சுங்க, பொம்பளை வீட்டுக்கு போயிட்டு வந்தா, வெள்ளை முடி வந்துச்சு, ஏதோ கிளவி வீட்டுக்கு போயிட்டு வந்தான், இன்றைக்கி முடியே இல்லைங்க, ஏதோ மொட்டைத்தலைக்காரி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னாலாம். தேவ பிள்ளைகளே பாருங்களேன், ஏதாவது சந்தேகம் நம்ம பிடிக்கணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு காரணமே தேவையில்லை, எதை வேணாலும் செய்யலாம், இப்படி திரும்பினாலும் சொல்லலாம், அங்கிட்டு திரும்பினாலும் சொல்லலாம். தேவ பிள்ளைகளே, அதுக்காக நான் தவறு நடக்கவே இல்லை என்று சொல்லலை, ஆனால் இந்த சந்தேகம் என்கிற ஒரு தீ வீட்டுக்குள்ளே எரிகிற போது அது குடும்பத்தையே சாய்த்து விடுகிறது. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, கவுன் பேசும்போது சொன்னாங்க, என்னை இப்படி ஒரு சந்தேகப்படுற ஒரு கணவன், நான் இவ்வளோ நாள் என் கணவனுக்காக இவ்வளோ செய்தும் அந்த மனவன் அந்த என் கணவன் என்னை நம்பலையே ஃபாதர், அப்போ நான் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளேயே போயிடலான்னு நினச்சிட்டேன். பார்த்தீங்களா, அது ஒருவரை பாவ வாழ்க்கைக்குள்ளே போகும்படியான ஒரு நிலைக்கு அவங்கள தள்ளுகிறது அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய வேதனையான காரியம். ஆகவே தான் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை நோக்கி வரணும், ஆண்டவருடைய கிருபைகளை உணர்ந்து வரணும். ஒன்று பேதுரு 2:25 பவுலுடைய பேதுரடிகளார் சொல்கிறாரு, நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறதுன்னு சொன்னால் நீங்கள் யாரிடத்துல ஓடி வரணும்னா ஆண்டவரிடத்துல ஓடி வரணும். அந்த விபச்சாரத்தினுடைய எண்ணங்களோ அல்லது இச்சைகளுடைய எண்ணங்களோ நம்மை மேலோக்கி தாக்குகிற போது நம்ம ஓடி வர வேண்டியது ஆண்டவரிடத்துல. நீ ஆண்டவரிடத்துல அதிகமாய் உன்னை போராட்டத்திற்குள்ளே வைக்கிற போது, அது போராட்டம், ஆண்டவர்கிட்ட உட்கார முடியாது, வைக்கிற போது ஆண்டவருடைய கிருபைகள் பாருங்கள் பெரிய காரியமாய் வெளிப்படும். அப்படி போராடுகிற பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரணும். பாருங்கள், எளிய மக்கள் நம்ம இடத்துல வருவாங்க, வெளி தேசத்தில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இங்கே வயிற்று பிழைப்புக்காக வேலைக்கு போகிறாங்க, வயிற்று பிழைப்புக்காக வேலைக்கு போகிறாங்க, இங்கே பிள்ளைக்குட்டியை சவர் போடுறதுக்காக இங்கே குடும்பத்தினரை காப்பாற்றுறதுக்காக அவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அவங்களுக்கு நிகழக்கூடிய வேதனைகள் வருத்தங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. இந்த விபச்சாரத்தினுடைய ஆவியினாலே கட்டப்பட்ட தலைவர்கள் எல்லாம், அந்த வீட்டினுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தங்களுடைய வலைக்குள்ளே வைக்க விரும்புகிறாங்க. அந்த வலைக்குள்ளே விழுந்தவர்கள் வேறு வழியே இல்லாமல் தங்களை உட்படுத்தி கொள்கிறாங்க. வேறு சிலர் அதுக்கு எதிலிருந்து அதிலிருந்து போராட அவங்க முயற்சிக்கிறாங்க, போராடி வாழ முயற்சிக்கிறாங்க. அந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் ஒருபுறம் குடும்பத்தை காக்க வேண்டும் என்கிற வேதனை, இன்னொரு புறம் தன்னுடைய பாவ வாழ்க்கையினுடைய நிலை, இரண்டுக்கு மத்தியில் ஒரு சிக்குண்டு தவிக்கிற ஒரு பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. ஆகவே இந்த பாவத்திற்கு உட்படுத்துகிற பிள்ளைகள் நம்ம யோசிக்கணும். நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறவங்களெல்லாம் இப்படிப்பட்ட விபச்சாரத்தினுடைய அடையாளமாக நம்ம மாற்றிடக்கூடாது. இந்த வார்த்தை இப்படி இருக்கிறதுனால இதை நான் பேசுகிறேன். நமக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எதற்காக நம்மகிட்ட இருந்தோம் வேலை செய்கிறாங்க, அவங்க வயிற்று பிழைப்புக்காக, பரிதாபப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, இப்போ அந்த சூழலை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாதகமான ஒரு காரியம், அந்த குடும்பத்தை சீர்குலைக்கிற வேதனை. ஆகவே தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் அழுத்தமாக பார்க்கிறார். அது மிகவும் வேதனையான காரியமாக உங்களுக்கு மாறிப்போகும். தயவு செய்து நம்ம இந்த எண்ணத்திலிருந்து வெளிவர வேண்டும். நம்மிடத்தில் வருகிறவர்கள் அவங்க வயிற்று பிழைப்புக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஆண்டவருடைய அன்பை காட்டணும். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் உங்களுடைய அணைக்க முடியாத அந்த தீயை போல் அந்த இச்சைகள் வளர்ந்து கொண்டிருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஓடணும். நமக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பத்தை விட்டு விலகாத ஒரு நிலைக்குள்ளே நம்ம என்றைக்கும் இருக்க முயற்சிக்கணும். 1 பேதுரு 2:11 சொல்கிறாரு, அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாக இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும். பார்த்தீங்களா, இது ஒரு போர். உன் உடம்பு கூப்பிட்றபடியெல்லாம் நம்ம போயிட்டோம்னா கடைசியில் நம்ம குடும்பம் சிதைக்கப்படும், நம்ம உபசாரத்தின் அடையாளமாக மாறிடுவோம். தவறு இருந்தால் பரவாயில்ல, ஆண்டவர் மீண்டும் கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு, பேதுரு வழியா, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊனியல்பின் இச்சைகள் தான் இந்த வேதனையை கொடுக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த உடல் ஊனியல்பினுடைய இச்சைகளுக்குள்ளே உன்னை அழைத்து செல்ல கையாக இருந்தால் வெட்டி போட்டுரு அப்படின்னு அவர் எவ்வளோ தூரம் ஒரு கொடுமையாக பேசுகிறார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். காரணம் என்னென்னா அதைவிட விஷயம் கடுமையாக இருக்க போகிறது. ஆகவே தான் இந்த காரியம் என்னை மட்டும் சார்ந்ததல்ல, அது ஒரு விபச்சாரம் என்கிற ஒரு பாவத்தினுடைய அழுத்தம் எங்கே போகிறதுன்னு சொன்னால் குடும்பத்தினுடைய அந்த நிலையை சிதைக்கிற மனவிளக்கு என்கிற அந்த வேதனைக்குள்ளே போகிறது, குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இதை இரண்டையும் இணைத்து இன்றைக்கு பேசியிருக்கிறாரு. ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இச்சைக்குரிய காரியங்களை நம்ம உடம்புலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை எதிர்த்து போர் புரியணும், அதை வேண்டாம்னு சொல்லணும். யோசேப்பு எப்படி அந்த போத்திபாருடைய மனைவி அவரை அழைத்த போது அவன் பாம்பை பார்ப்பது போல ஓடினானோ பாவத்தை விட்டு, அதே போல் நாமும் ஓடணும். அதான் வேதம் சொல்லுது, பாம்பை பார்ப்பது பார்த்தா ஓடுவதை போல் பாவத்தை விட்டு ஓடு. ஆகவே இந்த வேதனையான காரியத்தை எல்லாம் பார்க்கிற போது மன விளக்கை, நீங்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரிலோ அல்லது வேறு விதமான காரியத்திலோ கொடுத்துருந்தீங்கன்னா மீண்டும் அந்த நபரோட பேசுங்க, உங்கள் மனைவியோட பேசுங்க. சில தாய் தந்தையர்கள் இப்பேற்பட்ட காரியத்துக்கு தூபம் போட்டிருந்தீங்கன்னா, அதனால் குடும்பத்தில் பிள்ளைகள் பிரிந்திருந்தாங்கன்னா மீண்டும் நீங்கள் நியாயமாக உட்கார்ந்து ஆண்டவர் பக்கமாக உட்கார்ந்து பேசுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தவறானதை நீங்கள் தயவு செய்து எடுத்து காட்டிடாதீங்க. நீங்கள் அப்படி செய்திருந்தீர்கள்ன்னு சொன்னால் அந்த விபச்சார தலைமுறைக்குள்ளே நீங்களும் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளையினுடைய ஏதோ ஒரு எண்ணம், விபச்சாரத்தின் எண்ணம், அதுக்கு நீங்கள் தீனி போட்டிருக்கிறீங்க, கரம் கொடுத்துருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவர் பக்கமாக நின்று ஆண்டவருடைய காரியத்தை முன்வைத்து வெற்றியடைய, குடும்பத்தை வெற்றியடைய செய்யுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய், உன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய், உடல கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய், உன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய் உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும்